புத்தகத்தின் பெயர் சேக்கிழார், அத்தியாயம் 1, தொண்டை நாடு. வாசிப்பவர் ஸ்ரீதேவி சுகன்யா. தமிழகம். தொண்டை நாடு என்பது தமிழகத்தின் ஒரு பகுதி. அதன் பிற பகுதிகள் சோழ நாடு, பாண்டிய நாடு, சேர நாடு, கொங்கு நாடு என்பன. இந்த எல்லா நாடுகளும் வடக்கே வேங்கடமலைக்கும் தெற்கே குமரிமுனைக்கும் இடைப்பட்ட நிலப்பகுதியில் இருப்பவை. சேரநாடு. சேரநாடு என்பது மலையாள மாவட்டங்கள் கொச்சி சமஸ்தானம், திருவாங்கூர் சமஸ்தானம் என்னும் மூன்றும் சேர்ந்த நிலப்பகுதியாகும். இது மலைவளம் மிகுதியாக உடையது. இதன் பழைய தலைநகரம் வஞ்சி என்பது. முசிறி, தொண்டி என்பன இதன் துறைமுக பட்டினங்கள். இந்த நாடு பல நூற்றாண்டுகளாக அகில், சந்தனம், தேக்கு முதலிய மர வகைகளையும், யானை தந்தம், மிளகு முதலிய பொருள்களையும் அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வந்தது. இச்சேர நாட்டை சேரர் என்பவர் ஆண்டு வந்தனர். பாண்டிய நாடு. மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி என்னும் மூன்று மாவட்டங்களையும் கொண்ட நிலப்பகுதியே பாண்டிய நாடு. இதனில் மலைகள் ஓரளவு உண்டு. இதனில் வையை, தாமிரபரணி என்னும் ஆறுகள் பாய்கின்றன. கொற்கை என்பது சிறந்த துறைமுக பட்டினம். அது பல நூற்றாண்டுகளாக முத்து வியாபாரத்திற்கு பெயர் பெற்ற இடமாகும். மதுரை பாண்டிய நாட்டின் தலைநகரம் ஆகும். இந்நாட்டு அரசர் பாண்டியர் எனப்பட்டனர். சோழ நாடு. இது தஞ்சாவூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களையும் தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு பகுதியையும் கொண்டது. இது மிகச்சிறந்த சமவெளி. காவிரியாறு தன் கிளை ஆறுகளுடன் பாய்ந்து இந்நாட்டை செழிப்பாகி வருகிறது. தமிழ்நாட்டு பகுதிகள் எல்லாவற்றிலும் மிக்க வளமுடைய நாடு இஃது ஒன்றே. எங்கு பார்ப்பினும் பசிய வயல்களும், வாழை, தென்னை, மா, பலா முதலிய மரங்களை கொண்ட தோட்டங்களையும் தோப்புகளையும் இங்கு காணலாம். இந்நாடு சோற்று பஞ்சம் இல்லாதது. அதனால் இது சோழ வளநாடு சோறுடைத்து என்று பாராட்டப்பட்ட நாடாகும். இதன் பழைய தலைநகரங்கள் உறையூர், காவிரி பூம்பட்டினம் என்பன. நமது சேக்கிழார் காலத்தில் கங்கை கொண்ட சோழபுரம் என்பது இதன் தலைநகராக இருந்தது. இந்நாட்டை ஆண்டவர் சோழர் எனப்பட்டனர். கொங்கு நாடு. சேலம், கோயம்புத்தூர், நீலகிரி மாவட்டங்கள் சேர்ந்த நிலப்பகுதி பழைய காலத்தில் கொங்கு நாடு என பெயர் பெற்றது. கொங்கு என்பது பொன் என்றும் தேன் என்றும் பெயர் பெறும். இந்த நாட்டில் பொன் மிகுதியாக கிடைத்தது. இங்கு மலைகள் மிகுதி, ஆதலால் தேனும் மிகுதி உண்டு. கொங்கு நாடு என்பது பொன் நாடு எனவும் தேன் நாடு எனவும் பொருள் கொள்ளலாம். இந்நாடு சில காலங்களில் சேரர் கைப்படும், சில சமயங்களில் சோழர் கைப்படும். ஆயினும் இந்த நாட்டை சிற்றரசர் பலர் ஆண்டு வந்தனர். நடுநாடு. நடுநாடு என்பது தென் பெண்ணைக்கும் வெள்ளாற்றுக்கும் இடைப்பட்டது. இதில் பொதுசா, அதாவது புதுச்சேரியின் பழைய பெயர், மரக்காணம் என்பன துறைமுக பட்டினங்களாக இருந்தன. இந்நாட்டில் திருக்கோவலூரை சுற்றியுள்ள பகுதியை மலையமான்கள் என்பவர் அரசாண்டு வந்தனர். திருநாவலூரை சுற்றியுள்ள பகுதியை முனையரசர் என்ற மரபினர் ஆண்டு வந்தனர். தொண்டை நாடு. சேக்கிழார் பிறந்த தொண்டை நாடு வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே தென் பெண்ணையாறு வரை உள்ள நிலப்பரப்பு ஆகும். இதனில் தென் ஆற்காடு, வட ஆற்காடு, செங்கற்பட்டு மாவட்டங்களும், தற்போது ஆந்திரத்தில் உள்ள நெல்லூர், சித்தூர் மாவட்டங்களின் பகுதிகளும் அடங்கும். இந்த நாட்டில் மலைகள் உண்டு. அவை காலத்தி, திருப்பதி, திருத்தணிகை, வேலூர், செங்கற்பட்டு முதலிய இடங்களில் இருக்கின்றன. இந்த நாட்டில் ஒரு காலத்தில் காடுகள் பல இருந்தன. இந்த உண்மையை ஆற்காடு, வேற்காடு, ஆலங்காடு, மாங்காடு முதலிய இக்கால ஊர் பெயர்களை கொண்டும் உணரலாம். இந்த நாட்டில் பொன்முகலி, பாலாறு, தென் பெண்ணை என்னும் ஆறுகள் பாய்கின்றன. எனினும் பெரும்பாலான நிலப்பகுதிக்கு இந்த ஆறுகள் பயன் தருவது இல்லை. அதனால் ஏரிகளே இங்கு மிகுதி. நிலம் மிக்க வளமுடையது அன்று. தொண்டை நாட்டில் மலைகளையும் சில காடுகளையும், ஒன்றுமே விளையாத பாலை நிலங்களையும், ஆங்காங்கு பசிய வயல்களையும் காணலாம். பெயர் காரணங்கள். இந்த நாட்டிற்கு தொண்டை மண்டலம் அல்லது தொண்டை நாடு என்னும் பெயர் எப்படி வந்தது? இதை பற்றி அறிஞர் பலவிதமாக கூறுகின்றனர். ஒன்று, இந்த நாட்டில் முதலில் இருந்தவர் குறும்பர் என்பவர். அவர்கள் ஆடு மாடுகளை மேய்த்து வந்தவர்கள். அவர்கள் இந்த நாட்டை 24 கோட்டங்களாக, அதாவது மாவட்டங்களாக பிரித்து கொண்டு சுகமாக இருந்தனர். ஆ தொண்ட சக்கரவர்த்தி என்பவன் அவர்களை வென்று இந்நாட்டை கை கொண்டான். அது முதல் இந்நாடு அவன் பெயரால் தொண்டை நாடு எனப்பட்டது என்பது ஒரு கொள்கை. இரண்டு, தொண்டை என்பது ஒரு வகை கொடி. சோழ அரசனுக்கு நாகர் மகள் ஒருத்தி மனைவி. அவள் ஒரு தீவில் இருந்தாள். அவள் தான் பெற்ற ஆண் குழந்தையை தொண்டை கொடியால் சுற்றி கப்பல் மூலமாக சோழனுக்கு அனுப்பினாள். தொண்டை கொடியால் சுற்றப்பட்ட அம்மகன் தொண்டைமான் என பெயர் பெற்றான். அவன் சோழ பிரதிநிதியாக இருந்து இந்த நாட்டை ஆண்டான். அதனால் இந்த நாடு தொண்டை நாடு எனப்பட்டது என்பது மற்றொரு கொள்கை. கரிகாலன். 1800 ஆண்டுகட்கு முற்பட்ட சோழ அரசருள் மிகச் சிறந்தவன் கரிகாலன். இவன் பல நாடுகளை வென்றவன். இவன் குறும்பரை வென்று தொண்டை நாட்டை கைப்பற்றிய முதல் சோழன் என்று தமிழ் நூல்கள் கூறுகின்றன. இவன் தொண்டை நாட்டு காடுகளை அழித்து நாடாக்கினான். வேளாண்மையை வளர்ப்பதற்காக 48,000 வேளாளரை தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலிருந்து குடியேற்றினான். கரிகாலனுக்கு பின் அவன் மரபில் வந்த சோழர் சிலர் தொண்டை நாட்டை ஆண்டு வந்தனர். அப்பொழுது காஞ்சிபுரம் தொண்டை நாட்டு தலைநகரமாக இருந்தது. மணிமேகலை என்ற பெண் கோவலன் மகள். அவள் பௌத்த பிக்ஷுனியாகி காஞ்சியில் கோவிலும் மடமும் கட்டினாள். ஏழைகளுக்கு அன்னதானம் செய்தாள். பிறகு இந்த நாடு பல்லவர் என்ற புதிய அரச மரபினர் ஆட்சிக்கு உட்பட்டது. பல்லவர் ஆட்சி ஏறக்குறைய 600 வருட காலம் இருந்தது. குறிப்பு கிபி 300 முதல் 900 வரை. அந்த காலத்தில் மாமல்லபுரம் சிறந்த துறைமுகப்பட்டினமாக இருந்தது. காஞ்சியிலிருந்து மாமல்லபுரம் செல்ல சிறந்த அகன்ற பாதை ஒன்று இருந்தது. அயல்நாட்டு கப்பல்கள் வந்து அங்கு தங்கி சரக்குகளை இறக்குமதி செய்தன. உள்நாட்டு பொருட்களை ஏற்றுமதி செய்தன. மாமல்லபுரம் சிறந்த பெரிய பட்டினமாக இருந்தது. அது மாமல்லன் என்ற பல்லவ அரசனால் அழகு செய்யப்பட்டதால் மாமல்லபுரம் என பெயர் பெற்றது. அப்பெயரே நாளடைவில் சிதைந்து மகாபலிபுரம் எனப்பட்டது. காஞ்சி இந்த நகரம் 2500 வருடங்களாகவே சிறப்பு பெற்ற நகரமாகும். அசோகர் ஒரு பௌத்த ஸ்தூபியை இங்கு எழுப்பினார். பௌத்த மத போதகரை இங்கு அனுப்பினார். அவர் காலத்தில் இங்கு ஒரு பௌத்த மடம் கட்டப்பட்டது. இங்கு இருந்து சீனம், வட இந்தியா முதலிய இடங்களுக்கு பௌத்த அறிஞர் பலர் சென்று பெரும் புகழ் பெற்றனர். காஞ்சி பழைய காலத்தில் 4 சமயங்களுக்கு பெயர் பெற்ற நகரமாக இருந்தது. அவை சைவம், வைணவம், பௌத்தம், சமணம் என்பன. காஞ்சியில் சிறந்த வடமொழி கல்லூரி ஒன்று இருந்தது. அக்கல்லூரியில் படிப்பதற்காக வட நாடுகளிலிருந்தும் பலர் வந்திருந்தனர். அக்கல்லூரியில் வேதங்கள், உபனிஷத்துகள், தர்மசாஸ்திரங்கள், இலக்கண நூல்கள், தர்க்க நூல்கள் முதலியன போதிக்கப்பட்டன. பல்லவ மன்னர். பல்லவ அரசர்கள் தொண்டை நாட்டை நன்னாடு ஆக்கினர். ஆங்காங்கு இருந்த காடுகளை அழித்து காடுவெட்டிகள் என்று பெயர் பெற்றனர். கற்களை கோவில்களாக குடைந்தனர். கற்களை பாறைகளாக உடைத்து ஒன்றன் மேல் ஒன்றாக அடுக்கி கோவில்களை கட்டினர். அவர்கள் தமிழ், வடமொழி என்னும் 2 மொழிகளையும் வளர்த்தனர். சைவ பெரியார்களான திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர், சுந்தரர் முதலியவர் பல்லவர் காலத்தில் வாழ்ந்தவர்கள். திருமங்கை ஆழ்வார், தொண்டரடிப்பொடி ஆழ்வார் முதலிய வைணவ பெரியார் வாழ்ந்த காலமும் பல்லவர் காலமே ஆகும். சோழ அரசர். பல்லவருக்கு பிறகு சோழர் மீண்டும் தொண்டை நாட்டை கைப்பற்றி கொண்டனர். காஞ்சியில் பெரிய அரண்மனையை கட்டினர். தொண்டை நாட்டில் பல புதிய கோவில்களை எழுப்பினர். பழையவற்றை புதுப்பித்தனர். தமிழையும் வட மொழியையும் வளர்த்தனர். வைத்திய சாலைகளை அமைத்தனர். தஞ்சை பெரிய கோவிலை கட்டிய ராஜராஜ சோழன், அவன் மகன் ராஜேந்திர சோழன் முதலியவர் காலங்களில் தொண்டை நாட்டில் சைவமும் வைணவமும் செழித்து வளர்ந்தன. குடிகள் வாழ்வும் சிறந்து இருந்தது. புத்தகத்தின் பெயர் சேக்கிழார், அத்தியாயம் 1 நிறைவுற்றது.